إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي زدني علما، ربي زدني علما، ربي اشرح لي صدري ويسر لي أمري. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. غني تركريا الله من أديار غلي أنبر كريا سهودر غلي سهودري غلي. ஆரம்பமாக ரப்புல் ஆலமீனிடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் நல்ல இல்மை, நல்ல அமலை, நல்ல முடிவை வேண்டியவனாக, மறுமையின் அழகிய தங்குமிடத்தை வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்து அதன்படி செயல்பட்டு அல்லாஹுக்காகவே வாழ்ந்து அல்லாஹுக்காகவே மரணிக்கக்கூடிய நன்மக்களில் அல்லாஹ் நம்மை சேர்க்க வேண்டும் என்று அந்த ரப்புல் ஆலமீனிடத்திலே துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களது வருகையை ஏற்றுக்கொள்வானாக. மிகுந்த சிரமத்தோடு அல்லாஹுடைய தீனை தெரிந்து கொள்ள வேண்டும், சில நல்ல உணர்வுகளை பெற்று ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய நோக்கத்தில் உங்களை வெற்றியாளர்களாக ஆக்கி அருள்வானாக, ஆமீன். இன்று நம்முடைய தலைப்பு மூன்றாம் கடமையின் முக்கியத்துவம். மூன்றாம் கடமையின் முக்கியத்துவம். அப்ப சில பேர் யோசிக்கலாம், அது என்ன மூன்றாவது கடமை, அப்ப முதல் கடமை என்ன, இரண்டாவது கடமை என்ன என்பதாக சில பேர் பொதுவாக சிந்திக்கலாம், யோசிச்சிருக்கலாம். அப்படி யாருக்காவது யோசனை வந்துச்சா? தலைப்பு தெரியுமா? சகோதரர் சொல்லும்போது கவனிச்சிங்கல்ல, மூன்றாம் கடமையின் முக்கியத்துவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரொம்ப பிரபல்யமான ஹதீஸ், இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க, இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறாங்க, அதே போல பெரும்பாலான ஹதீஸ் நூல்களில் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை வித்தியாசங்களோடு பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் முத்தவாத்திர் என்றே சொல்லலாம். அதிகமான நபித்தோழர்களாலும் அதிகமான தாபிஈகளாலும் அறிவிக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் ஐந்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், முதலாவது ஷஹாதா, இரண்டாவது வ இகாமி ஸலாஹ், தொழுகையை நிலைநிறுத்துவது. அப்ப நம்ம ஓரளவுக்கு நேற்று அதை பத்தி கொஞ்சம் நம்ம கேட்டது முழுசு கிடையாது, எப்படி ஒரு துளிய லட்சமா பிரிச்சா, ஒரு தண்ணி துளிய லட்சமா பிரிச்சா அதுல உள்ள ஒரு சின்ன டிராப், அதுதான் நம்ம வந்து நேற்று தொழுகையை பத்தி கேட்டோம். இன்னும் அவ்வளவு இருக்குது தொழுகையை பத்தி. அப்ப தொழுகை என்பது இரண்டாவது கடமை, சரிங்களா? அப்ப மூன்றாவது கடமை என்ன, மூன்றாம் கடமை என்ன, ஜக்காத்தை கொடுப்பது. இப்ப வாசகம் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. இஸ்லாம் ஐந்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. சில ஹதீஸுகள்ல இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம். அப்ப முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதற்கு சாட்சி சொல்வது. வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லப்படல. ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது அது ஒரு உண்மை, அது மறுக்கப்பட முடியாத யதார்த்தமான ஒரு உண்மை. அந்த உண்மையை நீங்கள் சாட்சி கூறி ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இஸ்லாத்திற்குள் வருகிறீர்கள். அப்ப இரண்டாவது தொழுகையை நிலைநிறுத்துவது. எப்படி? அதற்குரிய நேரத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கற்றுத்தந்த முறையில் அல்லாஹ் விரும்புகின்ற விதத்தில் அந்த தொழுகையை செய்வது, அதான் தொழுகையை நிலைநிறுத்துவது. அது இரண்டாவது. மூன்றாவது ஜகாத் என்று சொல்லப்படவில்லை. எப்படி சொல்லப்படுகிறது? ஜகாத்தை கொடுப்பது. ஜகாத்தை கொடுப்பது. ஐந்தாவது வல் ஹஜ். நான்காவது வல் ஹஜ், ஹஜ் செய்வது. ஐந்தாவது சௌமி ரமதான், ரமதான் மாதத்தில் நோன்பிருப்பது. சரி, இப்ப நம்முடைய தலைப்பை இங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜகாத்தை கொடுப்பது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தின் மூன்றாம் கடமை ஜகாத்தை நிறைவேற்றுவது, ஜகாத்தை கொடுப்பது. சரிங்க, கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை பார்ப்போம். அப்பதான் இதை இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியும். இஸ்லாமுக்குள்ளார எவ்வளவு அமல்கள் இருக்கு, எவ்வளவு இருக்கு யாராவது சொல்லுவீங்களா? இஸ்லாமுக்குள்ளார ஈமானுக்குள்ளார எவ்வளவு அமல்கள் இருக்கு? குரோல் கோடி கணக்கில் இருக்கு. வேற யாராவது சொல்லுவாங்களா? இஸ்லாம் ஈமானுக்குள்ளார எவ்வளவு அமல்கள் இருக்குன்னு சொல்லி அடிப்படையா? தம்பி சொன்ன மாதிரி கோடி இருக்கும். உள்ளுக்குள்ளார பிரிஞ்சு பிரிஞ்சு நிறைய போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பார்த்தா கோடி கோடியை கூட தாண்டலாம். அளவில்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமானு பிழு வ சபுன ஷுஅபத்தன், அல்லது அல் ஈமானு பிழு வ சித்துன ஷுஅபத்தன். ஈமானுடைய அமல்களை எடுத்துக்கொண்டால் 60 வகையான கிளைகளில் இருக்கின்றன. ஈமானுடைய அமல்கள் 60 அல்லது 70. அப்ப தம்பி சொன்ன மாதிரி கோடிலையும் இருக்கலாம், அளவிட முடியாமலும் இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் இந்த 60 அல்லது 70 அடங்கக்கூடியதாக இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? இந்த 60 அமல்கள் ஈமானுடைய தாய் அமல்களாக இருக்கின்றன. அப்படி சொல்லுங்க, 60 அமல்கள் ஈமானுடைய தாய் அமல்கள், பிறப்பிடமான அமல்கள், கோடிக்கணக்கான நன்மைகள் உருவாகக்கூடிய அந்த ஊற்று கண்களாக ஹதீஸிலே சொல்லப்படுகின்ற 60 அல்லது 70. இப்ப அந்த 60-70 அமல்கள் அவற்றினுடைய அடிப்படைத்தான் இந்த 5 அமல்கள். எப்படி? கோடிக்கணக்கான நன்மைகள் அவற்றினுடைய அந்த பிறப்பிடங்கள் 60 அல்லது 70. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று அந்த 60 அல்லது 70 விதமான அந்த தாய் அமல்களுக்கு தாய் எது? இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 5 அமல்கள். இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற இந்த 5 அமல்கள் அவ்வளவு முக்கியமான அமல்கள். இந்த 5, அதாவது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ஈமானுடைய 70 மேற்பட்ட கிளைகளில் இருந்து வெறும் 5 மட்டும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை. இந்த 5 இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை. அப்ப இந்த அளவுக்கு இந்த 5 காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அப்ப இதிலிருந்தே புரிந்து கொள்பவர்கள், சிந்திப்பவர்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த 5 விஷயங்கள் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு மகத்தானவை, முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று. புரியுதுங்களா? 70 எவ்வளவு எடுக்கப்பட்டிருக்கிறது? 5. அப்ப இந்த 5 எவ்வளவு மகத்தான விஷயம் இது. ஆகவேதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ குர்ஆனை சுன்னா ஹதீஸ் சுன்னாவின் அடிப்படையில் சஹாபாக்களின் இஜ்மாவின் அடிப்படையிலே பேணுகின்ற அந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற கூட்டத்தினர் அவர்களிடத்தில் ஈமான் என்பது, கவனமாக கேளுங்க, ஈமான் என்பது சொல்லும் செயலும் நம்பிக்கையும் சேர்ந்தது. ஈமான் என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, மாறாக அந்த நம்பிக்கையோடு சொல்லும் இருக்க வேண்டும், அந்த சொல்லோடு அமலும் இருக்க வேண்டும். அமல் இல்லாத ஒரு மார்க்கம் இல்லை இஸ்லாம். அமலிலிருந்து பிரித்து பார்க்க முடியாத ஒரு கொள்கைதான் இஸ்லாமுடைய கொள்கை. அப்ப பிரித்து பார்க்க முடியாத அந்த 5 அடிப்படை அமல்கள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லி இருக்கக்கூடிய 5 விஷயங்கள். 1, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை உள்ளத்தில் நம்பிக்கை கொண்டதோடு அதை நாவின் மூலமாக சாட்சியாக சொல்லுதல், உறுதி கொண்டு அதை விண்ணப்பித்தல், மொழிதல். 2, தொழுகையை நிலைநிறுத்துவது. அப்ப தொழுகை இல்லாத ஒரு முஸ்லிமை இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இருப்பவராக குர்ஆனும் சொல்லவில்லை, ஹதீஸும் சொல்லவில்லை. இன்றைய சமுதாய மக்கள் வேண்டுமானால் ஏதாவது அவங்க அப்படி விளக்க சட்டங்கள் வச்சிருக்கலாம், ஆனா குர்ஆன் அப்படி சொல்லுகிறதா? இல்லை. அதே போன்றுதான் இந்த 3 கடமை ஜகாத். தொழுகை எப்படி நமது உடல் மீது விதிக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றதோ அதுபோன்று ஜகாத் நமது செல்வத்தின் மீது விதிக்கப்பட்ட கடமை. இப்ப இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளார போய் புரிவோம். பொதுவா இன்றைய முஸ்லிம்களிடத்தில் அல்ஹம்துலில்லா உணர்ந்தவர்கள், படித்தவர்கள், புரிந்து கொண்டவர்கள் அல்ஹம்துலில்லா. அல்லாவிடத்தில் நம்ம கேட்போம், அல்லாஹ் நமக்கு ஈமானை அதிகப்படுத்தி தருவானாக. இன்றைய ஒரு பொருளாதார சிக்கல்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே அல்லாஹுவையும் மறுமையையும் மறக்க வைக்கக்கூடிய காரியங்களும் அல்லாஹுவையும் மறுமையிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய காரியங்களும் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே வாழ்கின்ற ஒரு முஸ்லீமுடைய அந்த ஈமானிய உணர்வு எப்படி இருக்கிறது? முதலில் அந்த உணர்வை சரி செய்ய வேண்டும். தன்னை அல்லாஹ்வுடைய ஒரு அடிமையாக, அல்லாஹ் மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான், இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நான் ஒரு முஸ்லிம். முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடப்பவன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டுதான் நான் இந்த உலகத்தில் சரியான வாழ்க்கையை வாழ முடியும், அல்லாஹ்விற்கு விருப்பமானவனாக நான் இருக்க முடியும், இதற்கு பிறகு என்னுடைய மரணத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய முடிவற்ற வாழ்க்கையில் என்னுடைய வெற்றி, எனக்கு அங்கே நிரந்தர நிம்மதியான வாழ்க்கை, இந்த இஸ்லாமை நான் இந்த உலக வாழ்க்கையில் பேணுவதை கொண்டுதான் எனக்கு அமையப்பெறும் என்ற ஆழமான அழுத்தமான நம்பிக்கை முதலிலே ஒவ்வொரு முஸ்லிமும் இன்று கொண்டு வர வேண்டிய கட்டாயத்திலும், அதை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறோம். சரிங்களா? அப்பதான் இஸ்லாமிய சட்டங்கள் சொல்லப்படும் போது,
إنما كان قول المؤمنين إذا دعوا إلى الله ورسوله أن يحكم بينهم أن يقولوا سمعنا وأطعنا. மூமின்கள் ஈமான் உடையவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய சட்டத்தின் பக்கம் வாருங்கள், நபியுடைய சட்டத்தின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களை அழைக்கப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் காது கொடுத்து அதை கேட்போம், கேட்டதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள்தான் மூமின்கள், இவர்கள்தான் உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்று நம்முடைய நிலையை பாருங்கள். குர்ஆன் ஆயத்து சொல்லப்பட்டா இப்படி இருக்கா குர்ஆன்ல? இதுக்கு வேற என்ன, வேற எதுவும் விளக்கம் இருக்கா? சரி, ஹதீஸ் சொல்லப்பட்டால் ஹதீஸ்ல இப்படி இருக்குதா? கட்டாயங்கிற வார்த்தை இருக்குதா அதுல? அவசியமா செய்யணுங்கிற வார்த்தை இருக்குதா? எப்போதும் செய்யணுங்கிற வார்த்தை இருக்குதா? வேற ஏதாவது அதுல விளக்கம் இருக்குதா? வேற யாரும் இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்களா? எப்படி இன்று பொதுவான இன்றைய மனிதர்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து விலகுவதற்குண்டான ஓட்டைகளை தேடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நுழைவதற்குண்டான வாசல் விசாலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதன் வழியாக நுழைவதற்கு தயார் இல்லை. அதன் வழியாக அவர்கள் வரவேற்கப்படுகின்ற வாசல் வழியாக வருவதற்கு தயார் இல்லை. எங்கேயாவது ஒரு ஓட்ட வழியா நமக்கு ஒரு எஸ்கியூஸ் கிடைக்காதா, நமக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்காதா, இஸ்லாமுடைய இந்த அமலை நாம் விடுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்காதா என்று தேடக்கூடிய நிலை இன்றைய அதிகமான மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது. இது எந்த அளவுக்கு இந்த நிலை மாறிவிட்டது என்று சொன்னால், எந்த ஐந்து காரியங்களிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சமரசத்தை ஒத்துக்கொள்ளவே இல்லையோ அந்த ஐந்து காரியங்களிலும் முஸ்லிம்களிடத்திலே அலட்சியம் ஏற்பட்டு விட்டது. முஸ்லிம்களிடத்திலே கவனக்குறைவு மட்டுமல்ல, புறக்கணிப்பே ஏற்பட்டு விட்டது. அதில் ஒன்றுதான் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மூன்றாம் கடமை ஜகாத். எப்படி தொழுகையிலே ஒரு பெரும் கூட்டம் தொழுகையே இல்லாமல் தங்களை முஸ்லிம்கள் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அதுபோன்று தொழுது கொண்டிருக்கின்ற பலர், தொழுகையை ஆரம்பித்து விட்ட பலர் இந்த மூன்றாவது கடமையை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறார்கள். இது எப்படிப்பட்ட கடமை? எப்படி ஷஹாதா இல்லாமல் ஒருவர் முஸ்லீம் இல்லையோ, எப்படி ஷஹாதா இல்லாமல் ஒருவர் முஸ்லீம் இல்லையோ அதுபோன்றுதான் ஷஹாதா சொன்னவருடைய ஷஹாதா, ஷஹாதா சொன்னவருடைய ஷஹாதா சலாத்தும் ஜகாத்தும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் அவருடைய தூதரிடத்தில் அங்கீகரிக்கப்படாது. ஷஹாதா என்பது அது ஒரு என்ட்ரன்ஸ் கேட். அந்த கேட் வழியாக, வாசல் வழியாக உள்ளே வந்ததற்கு பிறகு அந்த ஷஹாதாவை அவர் ஒவ்வொரு நாளும் மனப்பூர்வமாக காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து காலை வரை நம்பியவர், அவருடைய ஈமானை உள்ளத்தில் அவர் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்குண்டான யதார்த்தமான, என்பதற்குண்டான அடிப்படை சாட்சியங்கள் தான் இந்த நான்கு சாட்சியங்கள். ஒன்று, அன்றாடம் அவர் வெளிப்படுத்த வேண்டிய சாட்சியங்கள், அதுதான் தொழுகை. இரண்டாவது, ஆண்டுக்கு ஒரு முறை அவர் வெளிப்படுத்த வேண்டிய சாட்சியங்கள், அதுதான் ஜகாத்தும் நோன்பும். அடுத்தது, ஆயிலில் ஒரு முறை அவர் கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டிய சாட்சியம், அதுதான் ஹஜ். குறைந்தது ஒரு முறை வாழ்க்கையில், தனது முழு வாழ்க்கையிலே ஒரு முறையாவது இந்த சாட்சியத்தை அவர் வெளிப்படுத்தியாக வேண்டும். அல்லாஹுவை, எந்த அல்லாஹுவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதிலே ஏற்றுக்கொண்டாரோ அந்த அல்லாஹுடைய வீட்டை தரிசிப்பது கொண்டு நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையிலே உண்மையானவனாக இருக்கிறேன். அப்ப இந்த ஷஹாதாவை ஒட்டி உள்ள இந்த நாலு அமல்கள் இருக்கின்றனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இதுல எங்கேயுமே சமரசத்துக்குண்டான வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த மூன்றாவது கடமை ஜகாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹாதாவோடு சேர்த்து விட்டான் இதை. ஃபைன் தாபு வ அகாமு ஸலா வ ஆதவு ஸகா, அவர்கள் ஷிர்கிலிருந்து விலகி தொழுகையை நிலைநிறுத்தி அவர்கள் ஜகாத்தையும் கொடுத்தால் நீங்கள் அவர்களை மன்னித்து விட்டுவிடுங்கள். யாரை யாரை நீங்கள் போரிலே கைதிகளாக கொண்டு வந்தீர்களோ அவர்கள், நாங்கள் இனி ஷிர்கு செய்ய மாட்டோம், நாங்கள் முஸ்லிம்களாக ஆக விரும்புகிறோம் என்று சொன்னால், அப்போது அவர்கள் ஷஹாதாவை கூறி தொழுகையை நிலைநிறுத்தி அவர்களிடத்திலே செல்வங்கள் வரும் பொழுது ஜக்காத்தை கொடுத்தால் அவர்கள் ஜக்காத் அவர்களை முஸ்லிம்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் இப்போது விட்டுவிடுங்கள். அப்ப இதைதான் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். இப்ப இன்றைய காலகட்டத்தினுடைய மிக மோசமான நிலை எது எதிலே இருக்கிறது? சஹாபாக்களிலிருந்து வித்தியாசப்பட்டு அவர்களை மார்க்கத்திலே அடிப்படையாக வைக்காமல் ஒவ்வொருவரும் தனித்தனியாக குர்ஆனை ஹதீஸை எடுத்துக்கொண்டு அதற்கு விளக்கம் சொல்கின்ற காரணத்தினால்தான் இவ்வளவு பிரிவினைகள், இவ்வளவு குழப்பங்கள். இந்த எல்லா குழப்பங்களும் தீரும், எல்லா குழப்பங்களும் முடிவுக்கு வரும் எப்போது? நபித்தோழர்களின் பக்கம் நாம் செல்வோமேயானால், அவர்கள் இந்த வசனத்தை எப்படி புரிந்தார்கள், அவர்கள் இந்த ஹதீஸை எப்படி அமல்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய விரிவான ஒரு நிகழ்வு சொல்லுகின்றார்கள், கத் கஃபர மின் அரபி மன் கஃபர், அரபுகளிலே பலர் காஃபிராகி விட்டார்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அரபுகளிலே பலர் காஃபிராகி விட்டார்கள். அப்படின்னா என்ன, திரும்ப சிலை வணக்கத்துக்கு போயிட்டாங்களா? இமாம் புகாரி எழுதுகிறார்கள், என்ன எதற்காக வேண்டிய அரபுகளிலே காஃபிரானவர்கள் காஃபிராகி விட்டார்கள் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், திரும்ப கோயில் கட்டிட்டாங்க, திரும்ப லாத்துல் இஸ்தாவை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று அங்கே எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள், அவர்கள் ஜகாத்தை கொடுக்க மறுத்தார்கள், ஜகாத்தை கொடுக்க மறுத்தார்கள், இனி ஜக்காத் இல்லை, இனி ஜக்காத்தை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்றார்கள். கொஞ்சம் நல்ல கவனமா புரியணும், ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதைத்தான் நாம் இங்கு பேசுகிறோம். நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமை சரியாமல் சரியாக புரியாமல் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் மில்லியன்களுக்கும் உரிமையாளர்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய இந்த ஹக்குடைய விஷயத்திலே மிக அலட்சியத்தை அவர்கள் காட்டி நரக படுகொலையின் பக்கம் விரைந்து கொண்டிருக்கிறார்களே, அதை உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு இந்த விஷயத்தை கேளுங்கள், இதனுடைய விபரீதம், இதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரிய வரும். எத்தனை செல்வந்தர்கள் தங்களுடைய சுய தேவைகளுக்கு கணக்கே இல்லாமல் செலவழிக்கக்கூடியவர்கள் சரிங்களா, அது ஆடம்பர தேவையோ அவசிய தேவையோ உணவு தேவையோ மருத்துவ தேவையோ படிப்பின் தேவையோ தங்குகின்ற வீட்டுடைய வசதியின் தேவையோ அல்லது செல்லுகின்ற வாகனத்தின் வசதியின் தேவையோ, இப்படி எத்தனையோ பல தேவைகளுக்கு தாங்கள் சம்பாதித்ததையெல்லாம் கணக்கே பார்க்காமல் வாரி வாரி இறைக்கக்கூடியவர்கள், அவசியமான தேவைகள் ஒரு பக்கம் இருக்க ஆடம்பரமான எத்தனை தேவைகளுக்கு அளவே பார்க்காமல் செலவு செய்து அதை கொண்டு பெருமையை தேடக்கூடியவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருஷத்துக்கு ஒரு முறை உனக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய மொத்த செல்வத்தில் இருந்து வெறும் 2.5% தான், எவ்வளவு, 1 கோடியிலிருந்து 97.5 லட்சத்தை நீ பயன்படுத்திக் கொள், வெறும் 2 லட்சத்தை, 1 லட்சத்திலிருந்து 97,500 நீ பயன்படுத்திக் கொள், வெறும் 2,500, வெறும் 2,500 என்னுடைய பொருத்தத்தை நாடி நாளை மறுமையிலே நீ நரக நெருப்பிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீ கொடுத்துரு, நான் வேற மற்ற செல்வத்தில் உன்னை கணக்கே கேட்க மாட்டேன். பாருங்கள், எவ்வளவு பெரிய அலட்சியம் காட்டப்படுகிறது. உள்ளம் இருகிறது. கணக்கு பார்க்கணுமா? அவசியமா இப்படி பார்த்து கொடுக்கணுமா? சும்மா கொடுத்தா பத்தாதா? இதுக்கெல்லாம் ஜக்கா தெரிக்கிறதா? ஆடம்பரமான வாழ்க்கைக்காக அளவில்லாமல் வாங்கிய கடன்கள், எங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்குது, நாங்கள் ஜக்காத்து கொடுக்கணுமா? என்ன கடன்? உங்களுடைய அடிப்படை வாழ்க்கைக்காக வாங்கப்பட்ட கடன்களாவை, உங்களுடைய வியாபாரத்திற்காக வாங்கப்பட்ட கடன், அதன் மூலமாக நீங்கள் வருவாயை பெறுகிறீர்கள். உங்களுடைய ஆடம்பரமான வசதியான வாழ்க்கைக்காக வாங்கப்பட்ட கடன், அந்த கடன்கள் உங்களை எப்படி ஜக்காத்தில் இருந்து தடுக்கும்? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜக்காத் ஏன், எதற்கு, இந்த ஜக்காத்தால் எனக்கு என்ன நன்மை என்பதை புரியாத காரணத்தினால்தான், அதுபோன்று இந்த ஜக்காத்தை நான் நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த ஜக்காத்தை ஒருவன் நிறைவேற்றவில்லை என்றால் அவனுடைய முடிவு என்ன ஆகப் போகிறது, அவனுடைய கபருடைய வாழ்க்கை, அவனுடைய மஹ்ஷருடைய அந்த நாளிலே அவன் நிற்கக்கூடிய அந்த நிலை என்ன ஆகப் போகிறது, அடுத்து நரகத்தின் வேதனை, இதை பற்றியெல்லாம் சரியான விழிப்புணர்வு, இதனுடைய அந்த விளக்கங்கள், இதை பற்றிய அந்த அறிவு ஞானம் இல்லாமை இன்றைய நமது சமுதாய மக்களை எப்படி தள்ளி இருக்கிறது பார்த்துக் கொள்ளலாம். விரும்பினால் கொடுக்கலாம், நேரம் இருந்தால் கொடுக்கலாம், வசதிப்பட்டால் பார்க்கலாம் என்று புறந்தள்ளப்பட்ட ஒரு கடமையாக இந்த ஜக்காத்தை பலர் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் எப்படி வைத்திருக்கிறார்கள், ஏதோ சில சில்லறை காசுகளை மாத்தி சில பேருக்கு கொடுத்துட்டோம் சொன்னா, அல்லது யாருக்காவது சில பேருக்கு வேட்டி சட்டையை வாங்கி கொடுத்துட்டோம் என்றால் போதுமானது, நம்ம ஜக்காத்து கொடுத்துட்டோம். அப்படி இல்லை சகோதரர்களே. எப்படி ஐங்கால தொழுகை, அதற்கென்று நேரம் இருக்கிறது, ஒவ்வொரு தொழுகைக்கென்று குறிப்பிடப்பட்ட ரக்அத்துகள் இருக்கின்றன, அந்த தொழுகையிலே ஓதப்படக்கூடிய சூராக்கள் திக்ருகள் இருக்கின்றன, அதுபோன்றுதான் ஜக்காத். ஒவ்வொரு செல்வத்திற்கும் ஆடு மாடு ஒட்டகம் தங்கம் வெள்ளி வியாபார பொருள்கள் என்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அளவுகள் இருக்கின்றன, அதற்குரிய நேரங்கள் இருக்கின்றன, அவற்றை நிறைவேற்றக்கூடிய முறைகள் ஒழுக்கங்கள் இருக்கின்றன, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற வரையறை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தேடி சென்று நீங்கள் கொடுத்தால்தான் அது ஜக்காத்தாக ஆகுமே தவிர, மாற்றப்பட்ட சில்லறைகளை வீசி எறிவதால், கையேந்தி வரக்கூடிய மக்களுக்கு சில துணிமணிகளை கொடுத்து விடுவதால் அது ஜக்காத்தாக ஆகிவிடாது. அது அல்லாஹ்விடத்தில் ஒருவனை முஸ்லிமாக ஆக்குவதற்குண்டான அந்த ஈதாவு ஜக்காத்தாக ஆகாது. இந்த ஈதாவு ஜக்காத்திற்கு பிறகு அது போன்ற தான உபரியான தான தர்மங்கள் இருக்குமே ஆனால், இந்த ஜக்காத்தில் ஏதாவது நூத்துல ஒன்று எப்பயாவது கணக்கு பார்க்கும் போது மனிதன் என்ற அடிப்படையிலே மறதியினால் தவறி இருக்குமேயானால், அந்த உபரியான சதக்காவை கொண்டு இந்த கடமையான ஜக்காத்தில் இருக்கக்கூடிய சில குறைவுகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஆனா எப்படி கிடையாது, மொத்தமா ஜக்காத்தை மறந்துவிட்டு சில தர்மங்களை செய்வதன் மூலமாக அவர் நாளை மறுமையிலே அறவே தப்பிக்க முடியாது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப இந்த ஜக்காத், இதை முதல்ல நம்ம புரிய வரணும், இந்த ஜக்காத்தினால் எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன. இங்க இன்னொரு விஷயத்தை கொஞ்சம் பாருங்க. பொதுவா செலவழிக்கக்கூடிய விஷயத்துல, அதுவும் மார்க்கம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்காக சொன்னா அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்கிறது, யாருக்கு கொடுக்க சொல்கிறான், உன்னை போன்ற என்னுடைய அடியார்களுக்கு நீ கொடு, உனது இனத்தைச் சேர்ந்த, உனது தாய் தந்தை, உனது உறவினர்கள், உனது இரத்த பந்தங்கள், உன்னை சுற்றி உள்ள ஏழைகள், உன்னுடைய நண்பர்கள், அவர்களுக்காக அல்லாஹ் கொடுக்க சொல்கிறான். அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக உனக்கு அந்த நன்மை இருக்கிறது. அப்ப மனிதனுடைய நிலைமை என்ன பார்க்கிறான், காசு அவனுக்கு வருது, சம்பாதிக்கிறான், படிச்சு சம்பாதிக்கிறான், அல்லது உழைச்சி வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கிறான், கூலி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான். இப்ப இந்த காசு அவனுக்கு வரும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான், ரெண்டு விதமான எண்ணம் அவனுக்கு வருகிறது. ஒன்று என்ன, இந்த காசு இந்த செல்வம் எனக்கு, நான் சம்பாதிச்சது, அல்லாஹ் கொடுத்தான் என்ற எண்ணத்தை முதலாவதாக ஷைத்தான் மறக்கடிக்க செய்கிறான். புரியுதுங்களா? புரியல. காசு வரும் பொழுது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு படிச்சு துபாயில வந்து ஒரு பெரிய வேலைக்கு வந்துட்டீங்க, நல்ல கட்டுக்கட்டா காசு கிடைக்குது. அந்த காசு உங்க ஒண்ணு நேரடியா உங்களுக்கு கேஷா கையில கொடுக்கப்பட்டாலோ அல்லது உங்களுக்கு ஒரு பேங்க்ல அது டிபாசிட் செய்யப்பட்டாலோ, அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தான் அப்படி என்ற எண்ணம் அந்த நேரத்தில் வருதா? அதான் ஈமான். வந்தா ஈமான். பாருங்க, இது என்னது? ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறோம், என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வாய் சாப்பிடுறோம், சரியா? சாப்பிட்டு முடிச்சா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும் சொல்லுங்க? அத்அமனி ஹாதா வரஸக்னீ, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் தான் எனக்கு இந்த உணவை அளித்தான், இந்த உணவை அவன் தான் எனக்கு சாப்பிட வைத்தான், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் தான் இந்த தண்ணீரை எனக்கு கொடுத்தான். ஒரு கவலம் உணவு, ஒரு மிடர் தண்ணீர், அதை குடித்ததற்கு பிறகு இந்த தண்ணீர் அல்லாஹ் கொடுத்துதான் நான் குடித்தேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று மார்க்கம் சொல்ல சொல்கிறது. இரண்டு கவல உணவுகள் உங்களது பசியை போக்கின, அல்லாஹ்தான் எனது பசியை போக்கினான், இந்த இரண்டு கவல உணவுகளை அல்லாஹ்தான் எனக்கு கொடுத்தான் என்று மார்க்கம் சொல்ல சொல்கிறது. கட்டுக்கட்டா பணம் வந்துருச்சு, ஆயிரம் ஆயிரமா லட்ச லட்சமா பணம் வந்துருச்சு, நான் சம்பாதிச்சேன், நான் படிச்சேன், நான் வேலை செஞ்சேன், நான் கண்டுபிடிச்சேன், நான் உடைச்சேன் அப்படின்னு சொல்றான் மனுஷன். யோ முஸ்லிமா, எப்படி சாப்பிட்டு விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாதவன் முஸ்லிம் இல்லையோ? இந்த சாப்பாடு எனது திறமையால் வந்தது என்று நம்பினால், தண்ணீர் குடித்து விட்டு இந்த தண்ணீருக்கு நன்றி செலுத்தாதவன், இது அல்லாஹ் கொடுத்தது என்று உணராதவன் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியாதோ, அதே போல இவ்வளவு நூறிலிருந்து ஆயிரம், ஆயிரத்திலிருந்து லட்சம், லட்சத்திலிருந்து கோடியா மாறிக்கொண்டே வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நீ கொடுத்தாய், அல்லாஹ் நீ கொடுத்தாய், அல்லாஹ் நீ வழங்கினாய் என்று உணராத ஒருவன் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? கண்டிப்பாக அவன் காரூனுக்கு சகோதரனாக இருப்பான். யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு? அவன் கண்டிப்பாக காரூனுக்கு தான் சகோதரனாக இருப்பானே தவிர, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கோ அல்லது உஸ்மான் கனிக்கோ அவன் சகோதரனாக இருக்க மாட்டான். அவன் ஒவ்வொரு தடவை அவனுக்கு அந்த செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது தலை குனிந்தவனாக, யா அல்லாஹ், இந்த செல்வத்தை நீ கொடுத்தாய், எனது அறிவால் சம்பாதித்ததல்ல, எனது திறமையால் சம்பாதிக்கப்பட்டதல்ல, எனது படிப்பால் நான் சம்பாதித்ததல்ல, எனது அனுபவத்தால் நான் சம்பாதித்ததல்ல, ரப்பே நீ எனக்கு இதை கொடுத்தாய் என்ற உணர்வுக்கு அவன் தள்ளப்படுவானே. ஆனால் அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், வெறும் 2% தானா? 2% நான் வச்சுக்கிறேன், 97.5% உனக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். செய்வானா இல்லையா சொல்லுங்க? எப்போது உணர்வானே ஆனால், எப்படி உணர்வானே ஆனால், ஒவ்வொரு முறை அவனுக்கு செல்வம் கிடைக்கும் போதும் அந்த செல்வத்தை கொடுத்தவன் அல்லாஹ், அல்லாஹ் நாடவில்லை என்றால் இந்த செல்வம் எனக்கு கிடைத்திருக்காது. கண்டிப்பாங்க, யப்ஸுது ரிஸ்க லிமயேஷா வயக்கதிர், நாடியவருக்கு விசாலமாக கொடுக்கின்றான், நாடியவருக்கு சுருக்கி கொடுக்கின்றான். அவன் தான் செல்வத்தை கொடுக்கின்றான், அவன் தான் ஏழ்மைத்தனத்தையும் கொடுக்கின்றான். அந்த ஒரு யக்கீன் இருக்குமே ஆனால் அவனுக்கு அந்த 2% பெருசா தெரியுமா? எப்படி பார்ப்பான்? யா அல்லாஹ், உனக்காய் இன்னும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு மனநிலை எப்படி இருக்கிறது? நான் 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 சம்பாதித்தது, எனது அறிவு, எனது திறமை. அப்ப இதுதான் ஷைத்தான் அங்கே கொண்டு வருகிறான். செல்வம் கிடைக்கும் போது அல்லாஹுவை அங்கே மறக்க வைக்கிறான். ரப்பு கொடுத்தது என்ற அந்த ஈமானிய உணர்வை உள்ளத்திலிருந்து அவன் மறைக்க வைக்கிறான். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் அட்டாக். இரண்டாவது, அதற்கு பிறகு என்ன எண்ணம் அவனுக்கு வருகிறது? இந்த செல்வம் நான் சம்பாதித்தது முதல். இரண்டாவது என்ன? இது என்னுடைய பயன்பாட்டுக்கும் போக, எப்படி என்னுடைய எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் போக மிஞ்சினால் கொடுப்பதை பற்றி யோசிக்கலாம். எப்படிப்பட்ட மனப்போக்குவத்தை போடுகின்றான். இரண்டாவது, என்னுடைய எல்லா விதமான அவசியமான ஆடம்பரமான இன்றைய நாளைய இன்னும் பல ஆண்டுகளுக்குரிய இப்படி எல்லா தேவைகளையும் நான் தேடிக்கொண்டதற்கு பிறகு எனக்கு மிஞ்சினால் அதற்கு பிறகு கொடுப்பதை பற்றி பார்க்கலாம். இந்த இரண்டாவது மனப்பான்மை, நான் சம்பாதித்த செல்வம் இதில் எனக்குத்தான் முதல் உரிமை. கண்டிப்பா உங்களுக்கு முதல் உரிமை. எதற்கு பிறகு? கொடுத்த ரப்புடைய உரிமையை நீ கொடுத்ததற்கு பிறகு உனக்கு முதல் உரிமை. இவன் என்ன செய்கிறான்? ரப்பிடத்திலே போட்டி போடுகிறான். ரப்பை மறந்துவிட்டு ரப்பிடத்திலே போட்டி போடுகிறான். நான் முதலிலே எடுத்துக்கொள்வேன், அதற்கு பிறகு உனது ஹக்கை பற்றி நான் யோசிப்பேன் என்று சொல்கிறான். வாயால் அல்ல, எதால் சொல்கிறான்? எதனால் சொல்கிறான் சொல்லுங்க? அவனுடைய செயல் அப்படி சொல்லுகிறது. சம்பாதிச்சான், ஆடம்பரமான வீட்டை வாங்கினான், ஆடம்பரமான காரை வாங்கினான், எல்லாத்திலும் ஆடம்பரத்தை தேடிக்கொண்டான். அதற்கு பிறகு கடனாளியாக ஆனதற்கு பிறகு இப்ப நான் ஜகாத்து கொடுக்கணுமான்னு யோசிக்கிறான். என்னங்க, என்ன நியாயம் இது? யோசித்து பார்த்தீர்களா? இப்ப பாருங்க, இந்த ஜகாத் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வைத்திருக்கிறான். நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வம் இருக்கிறது அல்லவா, எது இந்த காசு பணம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான்ல, இதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த முதல்ல அந்த சிந்தனை, தவறான கண்ணோட்டம், அதை முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நீக்குறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன் அல்லாஹ் கால, அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், இன்னா அன்ஸல்னல் மால லிஇகாமி ஸலாதி வ ஈதாஇ ஸகா. அல்லாஹ் சொல்கிறான், நாம் செல்வத்தை உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துவதற்காகவும் ஜகாத்தை கொடுப்பதற்காகவும் தான். எதற்காக வேண்டி? காசு எதுக்கு அல்லாஹ் கொடுத்தான் சொல்லுங்க? எதுக்காக வேண்டி காசு கொடுக்கப்பட்டிருக்கு? இல்ல மூலனா, காசு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ்வுல, வீடு கட்டுறதுக்கு. எப்படி அல்லாஹ் காசு கொடுத்திருக்கிறான்? கார் வாங்குறதுக்கு. பாருங்க, சில வாலிபர்களை சம்பாதிச்ச உடனே முதல் மாசம் சம்பளம் வந்தவொடனே ஷாப்பிங் சென்டர்ல நிப்பான். எங்க நிப்பான்? எங்க நிப்பான்? என்னமோ சட்டையே பேண்டே இல்லாம இவன் பக்கீர்சாவா போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி. கொஞ்சம் அவருடைய மனதிலே உணர்ந்திருந்தானே, ஆனால் நான் படித்தேன், அல்லாஹ் எனக்கு படிப்பை கொடுத்தான், அறிவை கொடுத்தான், இந்த வேலையை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், முதல் மாசம் வாங்கின சம்பளம், நான் இதை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன், நாளை மறுமையின் சொர்க்கத்தை நாடி அல்லாஹ்வின் நரக தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. இப்படிப்பட்ட ஈமானோடு நமது வாலிபர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? நான் முதல்ல சம்பாதிச்சு சேர்த்த காசு, யா அல்லாஹ் இதை கொண்டு உனது வீட்டுக்கு நான் உம்ராவுக்கு வருகிறேன், எனக்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நீ முதலாவதாக எனக்கு கொடுத்த முதல் வருமானம் இதை கொண்டு ஒரு ஏழையின் வீட்டிலே நான் விளக்கேற்றுகின்றேன். யா அல்லாஹ், வாழ்நாளெல்லாம் எனக்கு உன்னுடைய ரிஸ்கை விசாலமாக்கித்தா, மறுமையில எனக்கு சொர்க்கத்தை தா. எத்தனை பேருக்கு மனசு வருது? காசை கையில வாங்கினவனையே எந்த ஷாப்பிங் மாலுக்கு போலாம், எந்த ஷாப்பிங் சென்டருக்கு போலாம். இன்னும் சில பேர் இந்த கிரெடிட் கார்டு வந்ததுனால வர்றதுக்கு முன்னாடியே கடனாளியா உட்கார்ந்துருக்கலாம் வாங்கிட்டு. எப்படி? காசு சம்பளம் வந்துச்சு, ஆமா வந்துச்சு தாங்க, எங்க காசு? இல்ல, அதுக்கு முன்னாடியே நான் வந்து வாங்கிட்டேன். யோசித்து பார்த்தீர்களா? எப்படிப்பட்ட நன்றி கெட்ட ஈமானிய உணர்வுகள் செத்த ஒரு அடியார்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் சொல்லுகின்றான், நாம் இந்த செல்வத்தை கொடுத்தோம் ஏன்? நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக. தொழுகைக்கு எதுக்குங்க காசு? நீங்கள் தொழுகைக்காக மஸ்ஜிதுகளை கட்டுவதற்காக. சரியா? சரியா? இன்னைக்கு மஸ்ஜிது கட்டுறது காசு கேட்டா முஸ்லீம்கள் எப்படி கொடுக்கறாங்க? பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மஸ்ஜிது கட்டுறது காசு கேட்டா முஸ்லீம்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இல்ல மாஷா அல்லாஹ், சில நல்லடியார்கள் இருக்கத்தான் செய்வார்கள். பொதுவான சூழ்நிலையை சொல்கிறேன். ஒரு ஊர்ல 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கு மஸ்ஜித் கட்டுறதுக்கு அந்த கிராமத்து மக்கள் தெரு தெருவாக முஸ்லிம்களின் மஸ்ஜிதுகளிலே பிச்சை எடுப்பதை பார்க்கிறோம். மனசு வருதா? என்னங்க பட்ஜெட் உங்களுக்கு? அதுல 10ல் 1 நான் தர்றேன். கொடுக்க முடியாத ஒரு செல்வந்தரால் 10 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் தூக்கி போட்டு போற. அல்லாஹ் எப்படி வருத்தப்படுவான், அல்லாஹ் எப்படி வருத்தப்படுவான் யோசித்து பாருங்கள். எனது மஸ்ஜிதிற்காக, எனக்கு சுஜூது செய்யப்படுவதற்காக ஒரு ஃபக்கீரான ஒரு கிராமத்து மக்கள் வந்து நிற்கிறார்கள். இவனோ கோபுரங்களிலே வாழ்ந்து கொண்டு எனக்காக ஒரு குடிசையை மஸ்ஜிதுக்காக மஸ்ஜிதாக கட்டுவதற்கு கூட அவன் சில சில்லறைகளை தூக்கி எறிகிறானே. அல்லாஹ் வருத்தப்படுவானா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், செல்வத்தை நாம் கொடுத்தோம் எதற்காக? தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக. இரண்டாவது, ஜகாத்தை கொடுப்பதற்காக. பிறகு அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களுடைய மனநிலையை, ஆதமின் மகனே உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நீ யார் தெரியுமா? உனக்கு தங்க வயல்கள் ஒன்று இருந்தால் நீ இரண்டாவது ஆசைப்படுவாய். இப்படிங்க, தங்க கட்டி ஒன்னல்ல, 1 கிலோ அல்ல, எவ்வளவு தங்கத்தின் வயல், 1 வயல் உனக்கு இருந்தால் 2வது வயலை ஆசைப்படுவாய். 2 வயல்கள் இருந்தால் இனி 3வது ஆசைப்படுவாய். உன்னுடைய வயிறை மண்ணை தவிர எதுவுமே நிரப்பாது. உனது வயிறை, உனது ஆசையை மண்ணை தவிர எதுவுமே நிரப்பாது. இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நமது மனநிலையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மாற்றச் சொல்கின்றார்கள். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தது அவனுடைய இபாதத்துக்காக, தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக, ஜகாத்தை கொடுப்பதற்காக. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவுடைய நிபந்தனைகளிலே, தக்வா உங்களிடத்திலே வர வேண்டும் என்றால், தக்வா உள்ளவர்களாக இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால், அதற்குரிய அடிப்படை கண்டிஷன்களிலே ஒன்று ஜகாத் கொடுக்க வேண்டும். அடிப்படை கண்டிஷன்களிலே ஒன்று ஜகாத் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அந்த முத்தகீன் யார்? அல்லதீன யுமினூன பில் கைபி, அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் தர்மம் செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது முதலாவது கடமையான தர்மத்தை செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் நேர்வழியிலே இருக்கிறார்கள், இவர்கள் வெற்றி பெற்றவர்கள். அப்ப தக்வா, அந்த தக்வாவின் அடிப்படையிலே கிடைக்கக்கூடிய ஹிதாயத், அந்த ஹிதாயத்தின் அடிப்படையிலே கிடைக்கக்கூடிய நிரந்தரமான உண்மையான வெற்றிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய நிபந்தனைகளிலே ஒரு முக்கியமான 3வது நிபந்தனை என்ன? முதலாவது நிபந்தனை ஈமான் பில் கைப், இரண்டாவது இகாமத்து ஸலா, 3வது ஈதாவு ஸகா. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இந்த ஜகாத் இல்லாமல் ஹிதாயத்து கிடையாது, ஜகாத் இல்லாமல் ஹிதாயத்து கிடையாது. انما يعمر مساجد الله من امن بالله واليوم الاخر واقام الصلاه واتى الزكاه ولم يخش الا الله فعسى اولئك ان يكونوا من المهتدين. நீங்கள் நேர்வழியிலே இருக்கிறீர்கள் என்பதற்குண்டான அடையாளங்களில் ஒன்றாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதை இபாதத்துகளை கொண்டு செழிப்படைய செய்யுங்கள். அப்படி செழிப்படையை செய்பவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அவர்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்பட மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் நேரான வழி உடையவர்கள். உங்க நேரான வழி என்பது நீங்க ஒரு ஜமாத்தை வச்சுக்கிட்டு அந்த ஜமாத்துக்கு ஒரு பேர் வைத்துக் கொண்டு நாங்க தான் வெற்றி பெற்றவர்கள், நேர்வழி பெற்றவர்கள் என்று பீற்றிக் கொள்வதிலே இல்லை. எதிலே இருக்கிறது? நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய குணங்கள், நீங்கள் அன்றாட வாழ்க்கையிலே பேண வேண்டிய அமல்கள், அதிலே இருக்கிறது ஹிதாயத். அது என்ன? அல்லாஹ்வை மறுமையை நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு தொழுகையை சரியாக நிலைநிறுத்துகின்றீர்களா, ஜகாத்தை கொடுக்கின்றீர்களா? அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான மூமின்கள், தக்வா உள்ள மூமின்கள், நல்ல மூமின்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய குவாலிட்டியை கொண்டு வரும் பொழுது அதிலே ஜகாத்தை அடிப்படையாக வைக்கிறான். ليس البر ان تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من امن بالله واليوم الاخر والملائكه والكتاب والنبيين واتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب واقام الصلاه واتى الزكاه. الله سبحانه நன்மை கிழக்கு மேற்கின் பக்கம் நீங்கள் முகங்களை திருப்புவதை கொண்டு அல்ல, அதை கொண்டு மட்டும் நீங்கள் நன்மையை அடைந்து விட முடியாது. நன்மையை அடைவதற்கு ஈமான் இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் மீது, மறுமையின் மீது, மலக்குகளின் மீது, வேதங்களின் மீது, நபிமார்களின் மீது. அப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவற்றை சொல்லிக் கொண்டு வந்தவன் உபரியான தர்மத்தை இங்கே ஆர்வமூட்டி சொல்கிறான். அவன் செல்வத்தை தனது உறவினர்களுக்கு கொடுக்கின்றான் தர்மமாக, எதீம்களுக்கு கொடுக்கின்றான், மிஸ்கீன்களுக்கு கொடுக்கின்றான், வழிப்போக்கர்களுக்கு கொடுக்கின்றான், யாசித்து வருபவர்களுக்கு கொடுக்கின்றான், அடிமைகளை உரிமையிடுவதற்கு கொடுக்கின்றான். ஒரு பூமியினுடைய அந்த பண்பை அல்லாஹ் சொல்லும் பொழுது எதை சொல்கிறான்? அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை கொடுப்பதை சொல்கிறான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான மூமின்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் தக்வாவுடைய மூமின்கள். அப்ப ஜகாத் இல்லாதவர்களை உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜகாத் கொடுக்காதவர்கள், ஜகாத் கொடுப்பது கடமையானதற்கு பிறகு அதை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்காதவர்கள், அவர்கள் எவ்வளவுதான் தொழுதாலும் அவர்கள் தக்வாவுடைய மூமின்கள் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஜகாத் கொடுக்கப்படக்கூடிய இது ஜகாத் ரொம்ப பேருக்கு யோசிக்கலாம், கொடுப்பதால் என்ன நமக்கு துன்யாவுடைய லாபம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். கொடுப்பதால் உங்களுக்கு துன்யாவுடைய லாபம், நீங்கள் எந்த செல்வத்திலிருந்து கொடுத்தீர்களோ அந்த செல்வத்தை அல்லாஹ் பாதுகாப்பான், அந்த செல்வத்தை அல்லாஹ் வளர்ச்சி அடைய செய்வான். உங்க ஜக்காத்தினால, உங்களுடைய சதக்கா தான தர்மங்களின் காரணமாக கண்டிப்பாக செல்வங்கள் குறையாது, மாறாக அந்த செல்வத்திலே அல்லாஹ் வளர்ச்சியை அபிவிருத்தியை கொடுப்பான், பாதுகாப்பான். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிப்பான், தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான். சதக்காத் குர்ஆன்ல குறிப்பா சதக்கா என்று சொல்லப்பட்டால் அது ஜக்காத்தை குறிக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சதக்கா எப்படி வளரும் என்று சொல்கிறார்கள். ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்கிறார்கள். உங்களிலே ஒருவர் தர்மம் செய்தால், அந்த தர்மம் ஒரு ஏழையினுடைய கையிலே விடுவதற்கு முன்னால் தனது வலதுகரத்தால் அந்த தர்மத்தை அல்லாஹ் வாங்கிக் கொள்கிறார். உங்களிலே ஒருவர் ஒரு குதிரையை பேணி பாதுகாத்து வளர்ப்பதை போன்று அந்த தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். அந்த தர்மத்திலே அல்லாஹ் அபிவிருத்தியை கொடுக்கின்றான். நாளை மறுமையிலே பெரிய நன்மையாக அவரதை காண்பார். துன்யாவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செல்வத்தின் அபிவிருத்தி அவருக்கு வழங்குகின்றான். அப்ப இந்த ஜகாத் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களிலே நன்மைகளிலே ஒன்று, ஜகாத்தை சரியாக கொடுப்பவர்கள்தான் நாளை மறுமையிலே பயமற்றவர்களாக, துக்கம் கவலையற்றவர்களாக இருப்பார்கள். யாருக்கு மறுமையிலே பயமில்லை, கவலை இல்லை, பாதுகாப்புடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அந்த மனிதர்களுடைய குவாலிட்டிகளிலே ஒன்று அவர்கள் ஜகாத்தை சரியாக கொடுத்திருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாதி வ அகாமு ஸலாத வ ஆதவு ஸகா லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம் வ லா கௌஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்சனூன். ஈமான் கொண்டவர்கள், நல்ல அமல்களை செய்தவர்கள், பொதுவா அல்லாஹ் சொல்லிடுறான் நல்ல அமல்களை செய்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பிறகு அந்த நல்ல அமல்களிலிருந்து இரண்டு அமல்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்தி இருப்பார்கள், ஜகாத்தை கொடுத்திருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, இவர்கள் மீது பயமில்லை, இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அப்ப நாளை மறுமையிலே கவலையற்ற பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை அமைவதற்குண்டான அடிப்படை காரணங்களில் ஒன்றாக அல்லாஹ் எதை சொல்கிறான்? ஜகாத்தை சொல்லுகின்றான். அதே போல இந்த ஜகாத் நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது, நமது செல்வத்தை தூய்மைப்படுத்துகிறது. அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், நபியே, அவர்களுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் தர்மத்தை, சதக்காவை, ஜகாத்தை வாங்குங்கள். அதன் மூலமாக நீங்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள். இந்த சதக்கா அவர்களது செல்வத்தை வளர்க்கும், அவர்களை தூய்மைப்படுத்தும், அவர்களது செல்வத்தை தூய்மைப்படுத்தும். அப்ப சதக்காவின் மூலமாக, ஜகாத்தின் மூலமாக நாம் நமது நப்ஸை தூய்மைப்படுத்துகிறோம். அல்லாஹ், நான் உனது அடிமை, இந்த செல்வம் நீ கொடுத்தது, நீ இதிலிருந்து எனக்கு எதை அனுமதித்தாயோ நான் அதை அனுபவித்தேன், நீ எதை கொடுக்க சொன்னாயோ அதை நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ்வுக்கு உண்டான அந்த ஹக்கை நிறைவேற்றி நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது. இப்போ ஒரு விரிவான ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு தோழர் வருகிறார், பனு தமீமை சேர்ந்த ஒரு தோழர். ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி தூ மாலின் கசீர், நான் அதிகமான வசதி உடையவனாக இருக்கிறேன், எனக்கு நிறைய குடும்பம் இருக்கிறது, நான் நல்ல செல்வத்தோடு வாழ்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் எப்படி தர்மம் செய்ய வேண்டும், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை நான் எப்படி செலவழிக்க வேண்டும் எப்படி கேட்டு வருகிறார். இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த காலத்து மூமின்களுடைய நிலை. இன்று நாம் சம்பாதிப்பதற்குண்டான வழிகளை தேடுகின்றோம், அவர்கள் சம்பாதித்ததை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதற்குண்டான வழிகளை தேடினார்கள். நாம் இன்று தப்பிப்பதற்குண்டான, அல்லாஹ்வின் பாதையிலே செலவழியுங்கள் என்றால் தப்பிப்பதற்குண்டான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, மன்னிப்பானாக. அவர்களோ மனமும் வந்து அள்ளி அள்ளி கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு போர்ல பாருங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தம்புக்குடைய போர்ல கொடுக்க சொல்றாங்க, கொடுக்க சொல்றாங்க. அன்சாரிகள், அந்த ஃபக்கீர்கள், ஏழைகள் வீட்டிலிருந்து வர்றாங்க, கையில் ஒரு பிடி கோதுமை அவ்வளவுதான். ஒருத்தர் வர்றாரு, வெறும் ஒரு பிடி பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு வர்றாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணவு தானிய குவியல்களில் அதை வச்சுட்டு போறாரு. எவ்வளவுங்க? வெறும் ஒரு பிடி, அவ்வளவுதான். அதுதான் அவரிடத்தில் இருந்தது. அதையும் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக கொடுத்து விட்டு செல்கிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஏழைகள் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழியுங்கள் என்று சொல்லப்படும் போது அவர்களுக்கு அவர்கள் தங்களால் முடிந்த அளவு கொடுக்க வருகின்றார்கள். இதை பார்க்கின்ற முனாஃபிக்குகள் அவர்களுடைய அந்த தர்மத்தின் அளவு குறைவாக இருப்பதை பார்த்து இதனால் அல்லாஹ்வுக்கு என்ன பலன், என்ன இவர்கள் கொடுத்து ஆகப் போகிறது என்று பரிகாசம் செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த முனாஃபிக்குகளை நான் பரிகாசம் செய்கிறேன், இவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவை அவன் பார்ப்பதில்லை, நீங்கள் எந்த மனதோடு கொடுக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய அன்போடு மறுமையின் பயத்தோடு கொடுக்கின்றீர்களா, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றான். அப்ப அந்த சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நான் அந்த செல்வத்தை எப்படி தர்மம் செய்வது, எப்படி அதை நான் செலவழிப்பது என்று. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதலாவது துஹ்ரிஜு ஸகாத மின் மாலிக், உனது செல்வத்திலிருந்து ஜக்காத்தை நீ கொடுத்து விடு, அது உன்னை சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்று, உனது உறவுகளுக்கு கொடு, யாசித்து வருபவர்களுடைய ஹக்குகளை நிறைவேற்று, அண்டை வீட்டாருக்கு கொடு, ஏழை கேட்டு வராத ஏழைகளுக்கும் நீ கொடு. அப்போது அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே இன்னும் நான் யாருக்கு கொடுப்பது? சொன்னார்கள், உறவுகளுக்கு கொடு, வழிபோக்கர்களுக்கு கொடு, வரம்பு மீறி இந்த செல்வத்தை செலவு செய்யாதே, ஆடம்பரமாக இந்த செல்வத்தை செலவு செய்யாதே. அப்ப அந்த தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய தோழர், ஜகாத் வசூல் செய்யக்கூடிய உங்களது தோழர் என்னிடத்திலே ஜகாத் வசூல் செய்ய வந்தால் அவரிடத்திலே அதை கொடுத்து விடுவதால் என்னுடைய பொறுப்பு முடிந்து விடுமா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ அதை நான் அனுப்புகின்ற தோழரிடத்திலே கொடுத்து விட்டால் உன்னுடைய பொறுப்பு நீங்கிவிடும். யார் அந்த செல்வத்தை அதற்குரிய வழியில் செலவு செய்யாமல் அதை தவறாக செலவு செய்கிறார்களோ, அதாவது ஜகாத்தை வாங்கியவர்கள், அவர்களின் மீது அந்த குற்றம் சாரும். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கிறது? ஒரு செல்வந்தர் ரசூலுல்லாஹி இடத்திலே வந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நான் இந்த செல்வத்தை எப்படி செலவு செய்வது? ஆம் சகோதரர்களே, இதுதான் ஒரு முஸ்லிமை காஃபிரில் இருந்து வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒன்று. அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னோம். ஒரு காஃபிர் செல்வத்தை தான் சம்பாதித்ததாக, தனது அறிவால், தனது திறமையால் தனக்கு கிடைத்ததாக எண்ணுவான். ஒரு முஸ்லிம் அல்லாஹ் தனக்கு கொடுத்ததாக எண்ணுவான். எனவே அல்லாஹ்வுடைய ஹக்கை கொடுத்ததற்கு பிறகு மீதமுள்ளதை தன்னுடைய தனக்கு அல்லாஹ் அனுமதித்ததாக அவன் எடுத்துக்கொள்வான். அதான் அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவதாக ஜகாத்தை நீ கொடு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிற காசு போக கடன் வாங்கி வீட்டை கட்டியாச்சு. இருக்கிற காசு போக கடன் வாங்கி வீட்டை கட்டியாச்சு, கடன் வாங்கி வாகனத்தை வாங்கியாச்சு, எல்லாமே இருக்கிற காசை மீறி எல்லாத்துக்கும் கடன் ஆயாச்சு. இனி நம்ம எங்க ஜகாத்து கொடுக்கறது? நினைவு பார்த்தீங்களா? ஜகாத்துக்காக எடுத்து ஒதுக்கி வைத்து விட்டு எப்படிங்க 1 கோடி ரூபாய், 2 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டு பாக்கி 97.5 லட்சம் ரூபாய்க்கு நீ கணக்கு போட்டா என்ன? இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? 1 கோடி ரூபாய் கையில இருந்தா அந்த 1 கோடி ரூபாயை வச்சு இன்னொரு 4 கோடி ரூபாய் எப்படி வாங்கலாம், கடன் வாங்கலாம்? கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு முஸ்லீமுடைய மனநிலையாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து முதல்ல அல்லாஹ்வுடைய ஜகாத்தை நீ வெளியேற்றி விடு, ஏழைகளுக்கு உண்டான ஹக்கை நீ எடுத்து விடு, அதற்கு பிறகு உள்ளது உனக்கு அனுமதிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய நஃப்ஸ் எப்படி? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பேராசை பிடித்த நஃப்ஸ்களாக இருக்கின்றன. அந்த 1 கோடி ரூபாயிலிருந்து 2.5 கொடுத்துட்டு பாக்கி 97.5 நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று அந்த நஃப்ஸ் பொருந்து கொள்வதில்லை. மாறாக அதோடு சேர்த்து இன்னும் வேற ஏதாவது கடன் கிடைக்குமா, நம்ம இன்னும் இதை விட பெருசா வாங்கலான்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜகாத்தை அப்படி சொல்லவில்லை. இந்த ஜகாத் இதன் மூலமாகத்தான் மறுமையினுடைய மகத்தான வெற்றியை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். மறுமையினுடைய மகத்தான வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், லாக்கின் ராசிகுன ஃபில் இல்மி மின்ஹும் வல் முஃமினூன யுஃமினூன பிமா உன்ஸில இலைக வ மா உன்ஸில மின் கப்லிக வல் முகீமீன ஸலாத வல் முஃதூன ஸகாத வல் முஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் உலாயிக ஸலௌதீஹிம் அஜ்ரன அஸீமா. யாருக்கு மறுமையிலே மகத்தான வெற்றி, மகத்தான சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானோ அந்த முஃமின்களுடைய குவாலிட்டி, அவர்களுடைய அடிப்படை குணங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை நம்புவார்கள், வேதத்தை நம்புவார்கள், முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை நம்புவார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள். அப்ப ஈமானை பற்றி எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்றானோ அந்த தன்மையோடு சேர்த்து எதையும் சொல்லிக்கொண்டே வருகிறான், தொழுகையை நிலைநிறுத்துவதையும் ஜகாத்தை கொடுப்பதையும். அப்ப இந்த ஜகாத்துடைய இந்த அமல், இதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அடைய பெறுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், வ ரஹமதி வஸிஅத் குல்ல ஷை ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன் வ யூதூன அஸ்ஸகா வல்லதீன ஹும் பிஆயாதினா யூமினூன். எனது அருளை, எனது கருணையை நான் யாருக்கு எழுதுவேன்? யார் என்னை பயந்து வாழுகிறார்களோ, தக்வாவோடு வாழுகிறார்களோ. இப்படி சொன்ன ரப்புல் ஆலமீன் அந்த தக்வாவுக்கு அடையாளமாக என்ன சொல்கிறான்? அந்த தக்வாவுக்கு, அந்த இறையச்சத்திற்கு அடையாளமாக அல்லாஹ் சொல்கிறான், வயுதுன ஜகா, ஜகாத்தை அவர்கள் கொடுப்பார்கள். ஜகாத்தை கொடுத்து தக்வாவை பேணக்கூடிய அந்த மூமின்களுக்கு என்னுடைய ரஹ்மத்தை கண்டிப்பாக நான் இந்த துன்யாவிலும் கொடுப்பேன், ஆகிரத்திலும் கொடுப்பேன். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளுக்காக கையேந்துகிறோம். காபால கையேந்துறாங்க, மஸ்ஜிதில் கையேந்துறாங்க, சுஜூதில் கையேந்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் தாமதமாகி கொண்டே செல்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் இன்றைய மூமின்களுடைய சூழ்நிலையிலிருந்து, சமூகத்திலிருந்து தூரமாகி கொண்டே போகிறது. என்ன காரணம்? ஜகாத்து கொடுக்காத மக்கள் அதிகமாகி கொண்டே போகிறார்கள். ஜகாத்து கொடுக்கின்ற விஷயத்தை அவர்கள் செய்யக்கூடிய அலட்சியம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய அடிப்படையாக, அதற்குரிய அடிப்படை காரணங்களாக அல்லாஹ் சொல்கிறான், தக்வா, ஹலால் ஹராமுடைய பேணுதல், ஹராமான வியாபாரம், ஹராமான கொடுக்கல் வாங்கல், ஹராமான சம்பாத்தியம் இருக்கக்கூடாது. இங்க தக்குவான் சொல்றது அதுதான் அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய இரவு தொழுகையை அல்லாஹ் சொல்லவில்லை, உங்களது நஃபிலான நோன்புகளை அல்லாஹ் சொல்லவில்லை. இங்கே தக்குவா என்று எதை அல்லாஹ் சொல்கிறான்? உன்னுடைய பொருளாதாரத்தை, உன்னுடைய சமூக, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீ ஹராமிலிருந்து உன்னை பாதுகாத்துக்கொள். இதான் தக்குவா இங்கே அல்லாஹ் சொல்வது. எனவே தான் அதை தொடர்ந்து சொல்கிறான், ஜக்காத்தை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், எனது வசனங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு எனது ரஹ்மத்தை இந்த உலகத்திலே நான் உரித்தாக்குவேன். அதே போல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு உரித்தானவர்களாக ஆகுவீர்கள். நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வெளி வேஷங்கள், நம்முடைய வெளி பேச்சுகள், நம்முடைய வெளிரங்கமான ஆடம்பரமான தோற்றங்கள் தன்னை முஸ்லீம் என்று, தான் இஸ்லாமில் இருக்கிறோம் என்று, தன்னிடத்தில் இஸ்லாமிய பற்றிருக்கிறது என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளக்கூடிய அந்த தோற்றங்களை வைத்து இன்று பலர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தேடுகின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இல்லை, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், ரசூலுக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு உரித்தானவர்களாக ஆகுவீர்கள். இந்த பாருங்க, இந்த ஜக்காத், இந்த இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, இந்த துன்யால உள்ள நன்மை எவ்வளவு நன்மை, அடுத்து நம்முடைய கபருடைய வாழ்க்கையிலே உள்ள நன்மை. அங்க போகணுமா இல்லையா? யாரும் போகாதவங்க இருக்காங்களா? அங்க போகாம வேற எங்கேயாவது நம்ம முடியுமா? அடுத்த ஸ்டேஜ், இந்த துன்யாவிலிருந்து நாம் பிரியும் போது நம்முடைய அடுத்த ஸ்டேஜ் அந்த கபருடைய வாழ்க்கையிலே இந்த ஜக்காத் நமக்கு எப்படிப்பட்ட அந்த ஈடேற்றத்தை தருகிறது பாருங்க. ரொம்ப நீண்ட ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனை கபரிலே வைக்கப்பட்டால், ஒரு மனிதனை கபரிலே வைக்கப்பட்டு அவனுடைய உறவினர்கள் எல்லாம் அவனை விட்டு திரும்பி சென்று விட்டால், தொழுகை அவனுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து கொள்ளும். யார் வரமாட்டார் தலைமாட்டில்? துன்யால உட்கார்ந்திருந்த மனைவிலா இங்கேயே போயிடுவாங்க, பிள்ளைகள் போயிடுவாங்க. கபூர்ல நம்முடைய தலைமாட்டில் யார் உட்காருவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் உட்காருவாங்க? தொழுகை உட்காரும் தலைமாட்டிலே. வக்கான சுயாமு அன்யமீனிஹி, நோன்பு எங்கே? வலது பக்கத்திலே. வகானத்தி ஜகாத்து அன்ஷிமாலிஹி, ஜகாத் எங்கே? இடது பக்கத்திலே. வகான ஃபஅலுல் கைராத் மின ஸதகத்தி வஸ்ஸலாத்தி வல் மஅரூஃபி வல் இஹ்ஸானி லன்னாஸி இந்த ரிஜ்லைஹி. அவன் இது போன்று இதுக்கு போக உபரியாக செய்த நன்மைகள், தான தர்மங்களோ, செலவாத்துகளோ, உபரியான தொழுகைகளோ, ஏனைய நல்ல கர்மங்களோ, இவையெல்லாம் அவனுடைய கால் மாட்டிலே உட்கார்ந்து கொள்ளும். அப்ப வலது தலைமாட்டில் யார் இருக்கா? தொழுகை. வலது பக்கத்தில் யார் இருக்கா? வலது பக்கத்தில் நோன்பு. இடது பக்கத்தில் ஜகாத். மூணு பகுதி. நாலாவது பகுதி, கால் பகுதியில் யார் இருக்கா? ஏனைய உபரியான நஃபிலான வணக்க வழிபாடுகள். இப்ப இந்த முன்கர் நக்கீர் கேள்வி கேட்க வந்தா இந்த அமல்கள் சொல்லும், என் பக்கமா வராதிங்க. ஃபதகூலு ஸலா மா கிபலி மத்ஹலுன், என் வழியாக நீ வர முடியாது, உன்னை நான் விடமாட்டேன். ஜக்காத் சொல்லும், சௌம் சொல்லும், நல்ல அமல்கள் சொல்லும். இப்படியாக ஒவ்வொன்றும் அவர் பக்கத்தில் வந்து அவரை யாரும் தொந்தரவு செய்வதிலிருந்து தடுத்து கொண்டிருக்கும். அப்ப அந்த முன்கர் நக்கீர் சொல்லுவாங்க, நாங்க உங்களை தொந்தரவு பண்றதுக்காக வரல. அப்ப அவருடைய அந்த நிலைமை அங்கே மாறிவிடும். அப்ப அந்த முன்கர் நக்கீர் ரொம்ப கண்ணியமா அவரை உட்கார சொல்லுவாங்க, இப்ப இந்த மத்த இபாதத்துகள்லாம் இப்ப சாஃப்ட் ஆயிடும், இப்ப வந்திருக்கிறவர்னால நம்ம ஆளுக்கு பிரச்சனை இல்லை, அப்ப நீங்க பேசிக்கோங்க. இவரால நம்ம ஆளுக்கு பிரச்சனைன்னு முதல்ல உணர்ந்தப்ப அந்த இபாதத்துகள் என்ன செய்தன? நான் உன்னை விடமாட்டேன் என் ஆளுகிட்ட. ஒவ்வொரு இபாதத்துகளும் தடுக்கின்றன. அப்ப ஜக்காத் எங்க இருந்து தடுக்குது? நம்முடைய இடது பக்கத்திலிருந்து தடுக்கிறது. அப்ப அவர் உட்கார வச்சு கேட்பார். அப்படி கேள்வி கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு காட்சியை காட்டுவான், சூரிய மறையற மாதிரி ஒரு காட்சியை அங்க காட்டுவான். அப்ப பாருங்க, அந்த மூமின் சொல்வாரு, கொஞ்சம் தள்ளி போங்க, நான் முதல்ல அசர் தொழுகையை முடிச்சுக்கிறேன் அப்படிம்பார். எப்படி சொல்வாரு? தொழுகையிலே இபாதத்திலே ஈடுபட்ட அந்த மனிதருடைய நிலையை பாருங்கள். அல்லாஹ் அப்படி ஒரு காட்சியை காட்டுவான், சூரியன் மறைவதை போல ஒரு காட்சி காட்டப்படும். அவர் சொல்வார் வந்து வந்துகிட்டு இருக்கு, ஏன்னா இங்க அப்படித்தான் இருந்தார். தொழுகைக்கு முதலுரிமை கொடுத்து அதை நிறைவேற்றியதற்கு பிறகுதான் வியாபாரத்தை பார்த்தார், அதை நிறைவேற்றியதற்கு பிறகுதான் குடும்பத்தை பார்த்தார். அப்ப அவர் என்ன பார்க்கிறாரு, என்னது சூரிய மறைகிற மாதிரி தெரியுது, இன்னும் அசர் தொழுகலையே, நான் முதல்ல அசர் தொழுதுகிறேன்னு சொல்லிட்டு. அப்ப வந்தவர்கள் சொல்வார்கள், கவலைப்படாதீங்க, தொழுகலாம், முதல்ல விசாரணையை முடிச்சுப்போம், அதற்கு பிறகு உங்களுக்கு அவகாசம் அளிக்கப்படும். அப்போ குறிப்பா இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்க கேட்பாங்க, இதோ இந்த மனிதரை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று. அப்ப அவர் சொல்வார், இவரா, இவர் தானே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் இவருக்கு சாட்சி சொல்கிறேன், இவர் அல்லாஹ்விடமிருந்து சத்தியத்தை கொண்டு வந்தார். அப்ப அந்த மாணவர்கள் சொல்வார்கள், இதே சத்தியத்திலே நீ வாழ்ந்தாய், இதே சத்தியத்திலே நீ மரணித்தாய், இதன் மீதே நீ, பிறகு அவருக்காக சொர்க்கத்தினுடைய வாசல்கள் விரிக்கப்படும், காட்டப்படும், இதுதான் உனது சொர்க்கத்திலே உனது இடம் என்பதாக. அந்த சொர்க்கத்திலே அவருக்கு தயாரித்து வைக்கப்பட்டுள்ள அந்த எல்லா நற்பாக்கியங்களும் அவருக்கு அங்கே காட்டப்படும். பிறகு அவருக்கு சொல்லப்படும், இதோ பார், இந்த சொர்க்கத்தில் தான் நீ தங்கப் போகிறாய். இன்னொரு மனிதன், இப்படி அமல்கள் இல்லாமல் வந்த மனிதன், அந்த மனிதனிடத்திலே வலது பக்கத்திலும் அமல் இருக்காது, இடது பக்கத்திலும் இருக்காது, தலைமாட்டிலும் இருக்காது, கால் மாட்டிலும் இருக்காது. அப்போது அந்த மனிதனிடத்திலே இந்த மனிதரை பற்றி ரசூலுல்லாவை காட்டி, இந்த மனிதரை பற்றி உனக்கு தெரியுமா என்று கேட்டபோது அவன் சொல்வான், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதோ மக்கள் சொன்னார்கள், நான் சொன்னேன் என்பதாக. பிறகு அவனுக்கு நரகத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும், நரகத்தினுடைய தண்டனைகள் அவனுக்கு காட்டப்படும், அவனுடைய விழாக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளும் அளவிற்கு அவனுக்கு அந்த நரக அந்த அவனுடைய விழாக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்படும். அப்ப இந்த ஹதீஸ் இன்னும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் கொடுக்கக்கூடிய ஒரு மூமினுக்கு கேரண்டி சொல்கிறார்கள், உங்களுடைய ஜகாத் உங்களை கபருடைய அதாபிலிருந்து பாதுகாக்கும். ஜகாத் கபருடைய அதாபிலிருந்து பாதுகாக்கும். அப்ப இந்த ஜகாத்தை பற்றி நம்ம இன்று பார்க்கிறோம். இதுல பெரும்பாலும் அலட்சியம் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு பக்கம் இதனுடைய நன்மையை அறியாமல் இருப்பது, இன்னொரு பக்கம் இந்த ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பதால் ஏற்படக்கூடிய தண்டனை, நாளை மறுமையினுடைய தண்டனை என்ன என்பதை அவர்கள் புரியாமல் இருப்பது. அப்ப ஹதீஸ்லையும் குர்ஆன் ஆயத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கடுமையான எச்சரிக்கைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஜகாத்து கொடுக்காதவங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை, எப்படி தொழுகையை விட்டவர்களுக்கு எச்சரிக்கை சொல்லப்படுகிறதோ, இன்னும் பல பெரும்பாவங்களை செய்தவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கையை சொல்லுகின்றானோ, அதுபோன்று ஜக்காத்து கொடுக்காத மக்களுக்கு அல்லாஹ் கடுமையான எச்சரிக்கையை சொல்லுகின்றான். சூரத்து தௌபாவுடைய ஒரு முக்கியமான வசனம் அல்லாஹ் சொல்கிறான், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜகாத்துரிய விஷயத்துல அலட்சியம் செய்திருந்தால், யாராவது இந்த ஒரு வசனம் அவர்களுக்கு போதுமானது, அவர்கள் சிந்தித்து உணர்பவர்களாக இருந்தால். அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்து தௌபாவுடைய 34வது வசனம், யார் தங்கங்களை வெள்ளிகளை சேகரித்து வைத்திருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை அவர்கள் தர்மம் கொடுக்கவில்லையோ, அதாவது ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ, அல்லாஹ் சொல்கிறான், நபியே அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், அவர்களுக்கு நீங்கள் எதை சொல்லுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள். என்ன நற்செய்தி? பிஆதாபின் அலீம், கடுமையான தண்டனை உண்டு என்ற நற்செய்தியை சொல்லுங்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான், தஹக்குமன், கேலியாக சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வுடைய இந்த செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ஹக்கை நீ நிறைவேற்றவில்லையே, நாளை பார், இந்த செல்வத்தினால் உனக்கு கிடைக்க போகக்கூடியதை, இந்த செல்வத்தை வைத்து இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவித்தாய் அல்லவா, என்னுடைய ஹக்கை நீ கொடுக்க மறந்தாய் அல்லவா, இதோ பார், இந்த செல்வம் உனக்கு எப்படிப்பட்ட தண்டனையாக மாறப்போகிறது. அல்லாஹ் சொல்வான், என்ன ஆகும், இந்த செல்வத்தை நரக நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்படும். அப்ப சில பேர் சொல்வாங்க, இந்த காலத்தில் தங்கம் வெள்ளிலாம் இல்லையே, எல்லாம் கரன்சி தானேன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் அசல் என்ன, அந்த தங்கம் வெள்ளி தான். நீங்க எவ்வளவுதான் கட்டுக்கட்டா ரூபா நோட்டை வச்சிருந்தாலும் சரி, செக் புக்கை வச்சிருந்தாலும் சரி, அதற்கு சமமான தங்கம் வெள்ளிகளுடைய பாலங்கள் நரக நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்பட்டு அதன் மூலமாக அவருடைய நெற்றிகளிலும் அவருடைய விழாக்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கம்பிய, சின்ன கம்பியினுடைய நுனியை, முனன்னு சொல்லுவாங்கல்ல ஓரத்தை, அத ரொம்ப இல்லை, ஒரு சின்ன தீக்குச்சில, ஒரு சின்ன ஒரு தீக்குச்சில, ரொம்ப நேரம் இல்லை, வெறும் 30 செகண்ட், எவ்வளவு 30 நொடி, அதை கொஞ்சம் காட்டி கையில வச்சு பார்த்தா தாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. யார் அல்லாஹ்வுடைய செல்வத்தில் ஜகாத்தை கொடுக்கவில்லையோ, நாளை மறுமை வாழ்க்கையிலே இறுதியற்ற முடிவற்ற அந்த வாழ்க்கையிலே, மரணமற்ற அந்த வாழ்க்கையிலே, அவர் சேகரித்த தங்கம் வெள்ளிகள் எல்லாம் பாலங்களாக ஆக்கப்பட்டு அவை நரக நெருப்பிலே சூடுகாட்டப்பட்டு பழுக்க காய்ச்சப்பட்டு அதன் மூலமாக தொடர்ந்து இறுதி வரை அவருக்கு இந்த வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவருடைய நெற்றியிலே சூடு, அவருடைய விலாவிலே சூடு, அவருடைய முதுகிலே சூடு. அதுவும் எப்படி? மலக்குகள் சொல்வார்கள், நீ சேகரித்த செல்வம் தான் இது, ஹாதாமா கனத்தும், சுவைத்துப்பார் சுவைத்துப்பார் எப்படி இருக்கிறது என்று. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேவலப்படுத்தி அவனுக்கு தண்டனை கொடுப்பான். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பாருங்கள், மன் ஆதாஹுல்லாஹு மாலன், யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தானோ, ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹு, அவருடைய ஸகாத்தை அவர் நிறைவேற்றி இருக்கவில்லை என்றால், நாளை மறுமையிலே மிக விஷமேறிய ஒரு பாம்பாக அந்த செல்வம் அவருக்கு மாற்றப்பட்டு அது அவருடைய கழுத்தை சுற்றி கொள்ளும். பிறகு அவருடைய வாயை கடித்து கொத்த ஆரம்பிக்கும். அது சொல்லும், அனமானுக அன கன்சுக, நான் உனது செல்வம், நான் நீ சேகரித்த செல்வம். எப்படி இருக்கும் இந்த வேதனை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சின்ன விஷப்பூச்சி கடிக்கிறத தாங்க முடியுதா? அதுவும் அந்த பயங்கரமான பாம்பு, அக்ரா என்று சொல்கிறார்கள், ஜபீபத்தான், மிக விஷம் உள்ள அந்த பாம்பு. துன்யாவில் உள்ள விஷம் உள்ள பாம்பை எவ்வளவு பயங்கரமா இருக்கு, ஆகரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தின் பாவிகளை குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக அல்லாஹ் அங்கே படைத்திருக்கக்கூடிய பாம்பு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும், விஷமேறியதாக இருக்கும். அதுவும் அந்த பாம்பு என்ன செய்யும், தூரத்திலிருந்து கொட்டிட்டு ஓடிடாரு, எங்க சுத்தி இருக்குமா? லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலீல் அலீம். எவ்வளவு பயங்கரமா இருக்கும். அவருடைய கழுத்தை சுற்றி கொள்ளும், அவனுடைய வாயை கடிக்கும், அவனுடைய முகத்திலே கொத்தும். என்ன சொல்லி கொத்தும்? அனமாலுக, நான் உன்னுடைய செல்வம், நான் நீ சேகரித்து வைத்திருந்த காசு பணம் என்பதாக சொல்லும். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை, அல்லாஹ் கொடுத்ததை, அல்லாஹ் தனது அருளிலிருந்து கொடுத்ததை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் பிடிப்பவர்கள், அந்த கஞ்சத்தனம் தாங்கள் பிடித்து சேகரித்து வைத்திருக்கின்ற செல்வத்தை தங்களுக்கு நன்மையாக எண்ணிவிட வேண்டாம், மாறாக அது அவர்களுக்கு தீங்காக மாறப்போகிறது, அது அவர்களுடைய கழுத்திலே மாலையாக மறுமையிலே மாற்றப்படும். அதுதான் விளக்கமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், அது பாம்பாக அவருடைய கழுத்திலே மாற்றப்படும் என்று. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜகாத் கொடுக்காதவருடைய தண்டனையை மேலும் சொல்கிறார்கள், மா மின் சாஹிபி தஹபின் வலா ஃபித்தின் லா யுஅத்தி ஹக்கஹா. இந்த ஹதீஸ்ல இன்னொரு கூடுதலான விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யார் தங்கம் வெள்ளிக்கு உரிமையாளராக இருந்து அதற்குரிய ஜகாத்தை கொடுத்து வரவில்லையோ, பார்த்து கவனிச்சிங்களா எப்படி சொல்கிறார்கள், யார் தங்கம் வெள்ளியின் உரிமையாளராக இருந்து, மா மின் சாஹிபி தஹபின் வலா ஃபித்தின் லா யுஅத்தி ஹக்கஹா, அதற்குரிய ஹக்கை கொடுத்து வராமல் இருந்தாரோ. அப்ப என்ன விளங்குறீங்க, நீங்க என்ன விளங்குறீங்க, ஒரு பொருளுக்கு ஜகாத் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், ஒரு முறை கொடுப்பதால் ஜக்காத்துடைய ஹக்கு நிறைவேறி விடாது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன, என்று சொல்லவில்லை. யாருக்கு தங்கம் வெள்ளி இருந்து அதற்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றவில்லையோ, அப்படி சொல்லல, எப்படி சொல்றாங்க, நிறைவேற்றி வரவில்லையோ, தொடர்ச்சியின் வார்த்தையை சொல்லுகின்றார்கள், யார் அப்படி செய்யவில்லையோ நாளை மறுமையிலே அந்த தங்கம் வெள்ளிகள் எல்லாம் பாலங்களாக ஆக்கப்பட்டு நரக நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்பட்டு அவருடைய நெற்றி, அவருடைய முகம் முதுகிலே சூடுகாட்டப்படும், முதுகிலே அவற்றின் மூலமாக சூடு போடப்படும். எங்க நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அவர் நிற்கும் போதே இந்த வேதனை அவருக்கு ஆரம்பமாகிவிடும். அப்ப விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேதனை சொன்னா, மறுமையிலே இவருடைய விசாரணை முடிந்து ஜக்காத்து கொடுக்காததால் இவர் நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்டதற்கு பிறகு நரகத்தில் உள்ள வேதனை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். சில பேருக்கு மட்டும்தான் அவங்க மஹ்ஷர்ல நிற்கும் பொழுதே அல்லாஹ் அதாப் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். மற்றவங்களுக்கு பொதுவா கேள்விலாம் கேட்கப்பட்டு விசாரணை எல்லாம் முடிக்கப்பட்டு அவர்கள் நரகத்தில் அனுப்பப்பட்டதற்கு பிறகு வேதனை. ஆனா சில மக்களுக்கு மட்டும் அவர்கள் மறுமையிலே மஹ்ஷரிலே நிற்கும் பொழுதே அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்த ஆரம்பித்து விடுவான், அவர்களுக்குரிய தண்டனை அல்லாஹ் தீவிரப்படுத்த ஆரம்பித்து விடுவான். அவர்களிலே ஒரு கூட்டம் தான் யாரு, ஜக்காத்து கொடுக்காத கூட்டம். அதுக்கு பிறகு பாருங்க, வெறும் தங்க வெள்ளியோட கணக்கு முடியல. யாருக்கு ஒட்டகம் இருந்து, யாருக்கு ஆடு மாடுகள் இருந்து, அதில் உள்ள ஹக்குகளை நிறைவேற்றி கொண்டில்லாமல் இருந்தாரோ, நாளை மறுமையில அந்த ஒட்டகம் ஆடு மாடு எல்லாம் மறுமையிலே கொண்டு வரப்படும், அவற்றுக்கு அல்லாஹ் உயிர் கொடுப்பான். இந்த மனுஷனை கீழே தள்ளி தன்னுடைய கொம்புகளால் அவை முட்டும், தன்னுடைய குழம்புகளால் அவனை மிதிக்கும். ஒன்னு முடியும், ரவுண்ட்ல வந்து ஒன்னு முடியும், அடுத்தது திரும்ப வந்துடும். இப்படியாக விசாரணை முடிகின்றவரை 50,000 ஆண்டுகள் அவனுக்கு அங்கே வேதனை கொடுக்கப்படும். அதற்கு பிறகுதான் இவனுடைய விசாரணையே ஆரம்பிக்கப்படும். யாருக்குங்க, கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா எவ்வளவு பயங்கரமானதுன்னு சொல்லி, இன்று எவ்வளவு சாதாரணமாக அலட்சியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எல்லாருக்கும் தீர்ப்பளிக்கின்ற வரை இவனுக்கு 50,000 ஆண்டுகள் இப்படி வேதனை கொடுக்கப்படும். அதுக்கு பிறகுதான் இவனுக்கு என்ன முடிவு என்பது அங்கே செய்யப்படும். அதே போல இதெல்லாம் நாளைக்கு மறுமையில உள்ள தண்டனைகளில் சில தண்டனை. இந்த துன்யால உள்ள முசீபத்தை பாருங்க, இந்த துன்யால உள்ள முசீபத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வறுமை பஞ்சம் பிரச்சனை பசி பட்டினி வருதே, இது எதனால வர்றதில்லை? நம்ம நினைச்சிருக்கிறோம் பொதுவா மக்கள் பேசுற பேச்சு இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் அல்லது இன்னும் நிறைய நிறைய நிறைய. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மக்கள் ஜகாத்தை தடுத்து கொண்டால் அல்லாஹ் அவர்களை வறுமையை கொண்டு பஞ்சத்தை கொண்டு சோதித்து விடுவான். மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் தங்களுடைய செல்வத்தின் ஜகாத்துகளை தடுக்கின்றார்களோ, இல்லா முனிஉல் கத்ர மின ஸமா, வானத்திலிருந்து மழை அவர்களுக்கு தடைபட்டு போகிவிடும். வலவுலல் பஹாயிமு லம் யும்தரு, கால்நடைகள் மட்டும் இந்த பூமியில் இல்லாதிருந்தால் அவர்களுக்கு மழையே கிடைத்திருக்காது. அந்த கால்நடைகள் மேல அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த ரஹமத்தினால மழை பெய்கிறதே தவிர, இவர்கள் ஜகாத்து கொடுக்காத காரணத்தால் இவர்கள் முற்றிலுமாக மழை தடுக்கப்பட்டிருப்பார்கள். மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா காலத்து ஸதகது அவ் கால அஸ்ஸகா மாலன் இல்லா அஃப்ஸதத்துஹு, எந்த ஒரு செல்வத்திலே ஜக்காத் கலந்து விடுகிறதோ, அதாவது ஜக்காத்துடைய ஹக்கு வந்ததற்கு பிறகு அது பிரித்து எடுக்கப்படாமல், ஜக்காத்துடைய வருஷம் முடியும் போது வந்துருதுல, அது பிரித்து எடுக்கப்படாமல் அந்த ஜக்காத்துடைய ஹக்கு அந்த செல்வத்துக்குள்ளேயே இருக்குமே, ஆனால் அது அந்த செல்வத்தை நாசமாக்கிவிடும். இப்ப நம்ம பார்க்கிறோம் முஸ்லிம்களுடைய கம்பெனிகள், முஸ்லிம்களுடைய நிறுவனங்கள், வியாபார ஸ்தலங்கள் 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஓடிட்டு இருக்கு, அதுக்கப்புறமா சட்டர் க்ளோஸ் பாக்குறோமா இல்லையா? கொடி கட்டி பறந்தார்கள் ஒரு காலத்துல வியாபாரத்துல சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் அந்த காலத்துல இந்த வியாபாரத்தில் அவங்க தாங்க கிங், இப்ப அவங்க தாங்க பிச்சைக்காரங்க. ஏன், என்ன காரணம்,
ரெண்டு. ஒன்று ஜகாத் இல்லை, இரண்டாவது வட்டி. பார்க்கிறோமா இல்லையா? பெருமையா பேசுவாங்க, எங்கள்கிட்ட இருக்கிற காசு இருக்குது, பத்து தலைமுறைக்கு நாங்க உட்கார்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு தலைமுறை கூட முடிஞ்சு முடிந்திருக்காது தெருவுக்கு வந்திருப்பாங்க எல்லாரும். என்ன காரணம்? ஜக்காத்து கொடுக்கப்படவில்லை, வட்டி அவர்களது செல்வத்திலே நுழைந்தது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜக்காத் என்பது இது அல்லாஹுடைய மாலுடைய ஹக். அல்லாஹுக்காக நமது செல்வத்திலே அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய ஹக். எப்படி தொழுகையை பேணுகின்றோமோ கண்டிப்பாக இந்த ஜக்காத்தை பேணுவது நம்முடைய ஷஹாதா, ஈமானுடைய ஒரு அம்சம். இது இல்லாமல் ஈமான் இல்லை, இது இல்லாமல் ஷஹாதா இல்லை. அப்ப இந்த ஜக்காத் தங்கத்திலே இருக்கிறது, வெள்ளியிலே இருக்கிறது, பெண்களுடைய நகை அணிகலன்களிலே இருக்கிறது, வியாபாரத்திற்காக நாம் வாங்கி வைத்திருக்கக்கூடிய நிலங்கள், வியாபாரத்திற்காக நாம் வாங்கி வைத்திருக்கக்கூடிய பூமிகள் அதிலே இருக்கிறது, வியாபாரம் செய்வதற்காக நாம் வாங்கி வைத்திருக்கக்கூடிய வியாபார பொருள்களிலே இருக்கிறது, நம்முடைய விவசாயங்களிலே இருக்கிறது, வாடகையின் மூலமாக நாம் சம்பாதிப்பதற்காக நாம் வாங்கி வைத்திருந்து அதன் மூலமாக வாடகை வருகின்ற அந்த வாடகைகளிலே ஜக்காத் இருக்கின்றது. இப்படி இந்த ஜக்காத் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய செல்வத்திலே வியாபித்திருக்கக்கூடிய ஒரு கடமை. அப்ப அதற்கென்று ஒரு அளவு இருக்கிறது, அந்த அளவை கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய ஹக் என்று மனமுவந்து கொடுத்து விட வேண்டும். இரண்டாவது, அந்த ஹக்கை யாருக்கு கொடுப்பது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவுடைய 60வது வசனத்திலே எட்டு வகையினர்களை அல்லாஹ் சொல்லுகின்றார். அந்த எட்டு வகையினர்களை அறிந்து அவர்களுக்கு அந்த ஜக்காத்தை அவர்களுடைய ஓர் ஆண்டுக்கு தேவையான அளவுக்கு முழுமையாக கொடுப்பது. எப்படி அல்ல, பத்து ரூபா அஞ்சு ரூபாயா பிரிச்சு நூறு பேருக்கு போடுறதல்ல, அது சதக்கா, உபரியான தான தர்மம். இது எது? நம்முடைய செல்வத்திலிருந்து அந்த ஜக்காத்துடைய தொகை முழுமையாக ஒருவருக்கு பயனளிக்கின்றவரை அடுத்து நீங்க போய் ஒரு தட்ட கையெழுந்த கூடாது. இந்தாங்க உங்களுடைய ஒரு வருஷத்துக்குண்டான வீட்டு வாடகை, இந்தாங்க உங்களுடைய ஒரு வருஷத்துக்குண்டான உங்களுடைய பிள்ளைகளுக்குண்டான படிப்பு செலவு, உண்டாங்க உங்களுடைய ஒரு வருஷத்துக்குண்டான மருத்துவ செலவு. இப்படியாக ஃபக்கீர்கள், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா, அறவே எந்த விதமான வசதியும் இல்லாத ஃபக்கீர்கள், அல்லது அவர்களிடத்திலே வீடு இருக்கலாம் அல்லது வருமானம் இருக்கலாம், ஆனால் அவர்களிடத்திலே எந்த விதமான மேல் மிச்சமான செல்வங்கள் மீதம் இருக்காது. அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்குண்டான வசதிகள் இருக்காது. அப்படிப்பட்ட மிஸ்கீன், அல்லது அந்த ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக உள்ள அந்த பொறுப்பாளர்கள், அல்லது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு நாம் செல்வத்தை கொடுத்து ஜக்காத்தை மேலும் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே பலமடைவார்கள் என்று இருக்கின்ற அப்படிப்பட்ட புதிய இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட புதிய மக்கள், அதுபோன்று ஒஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஜிஹாது செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அந்த மார்க்க இல்மை முழு நேரமாக படிப்பவர்கள், படித்துக் கொடுப்பவர்கள், ஒஃபி சபீலில்லா. வல் காரிமீன், பெரிய வியாபாரி தான், ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையினால இப்ப அவர் கடனாளி ஆயிட்டார். அவர்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஃபேக்டரி இருக்குது, மிஷினரி இருக்குது, ஆனா கடனாளியாக ஆகிவிட்டார். இப்படிப்பட்ட கடனாளியை கடலில் இருந்து பாதுகாப்பதற்காக அந்த கடனாளிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம், அடிமைகளை உரிமையிடுவதற்காக. இப்படி எட்டு வகைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த எட்டு வகையினரை அறிந்து அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய தேவை நிறைவேறும்படி நம்மிடத்தில் உள்ளதை கொடுத்து அந்த அவர்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றுவது, அவர்களை கண்ணியப்படுத்துவது, இது ஜக்காத்து கொடுப்பது சகோதரர்களே. அப்ப நான் திரும்ப சொல்றேன், எது வல்ல ஜக்காத்து கொடுப்பது? வீட்டுக்கு தேடி வர்றாங்க பாருங்க ஏழை மிஸ்கீன்கள், அவங்களுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரியால் அஞ்சு ரியால் பத்து ரியால் போடுறோமா இல்லையா? இது உபரியான சதக்கா, இது ஜக்காத்தாக ஆகாது. அப்ப அல்லாஹ்வுடைய அருளால நம்முடைய இந்த அமர்வுல அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வம், இது அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. நம்முடைய கையில் இருக்கக்கூடிய இந்த செல்வம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. இதில் அல்லாஹ்வுடைய ஹக்கை நாம் முதலிலே உணர வேண்டும், அல்லாஹ்வுடைய ஹக்கை நாம் முதலிலே கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இந்த ஜகாத் நம்முடைய ஈமானுடைய ஒரு பகுதி. இது இல்லாமல் என்னுடைய ஈமான் நிறைவடையாது, இது இல்லாமல் என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கு தான் ஆரம்பத்தில் அந்த சம்பவத்தை சொன்னோம். சில பேர் கவனிச்சிருப்பீங்க,
நம்ம அடுத்த வேகத்தில் கொஞ்சம் அடுத்து போயிட்டோம். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் புகாரி சொன்னமா இல்லையா, தலைப்பு போடுறாங்க, ஹதீஸ் போடுறாங்க, ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு அரபுகளிலே பலர் காஃபிராகி விட்டார்கள் என்று சொன்னதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, ஜகாத்து கொடுக்க மறுத்து விட்டார்கள். அப்ப அவங்களிடத்துல அபூபக்கர் கலீஃபா என்ன செய்கிறார்கள், போர் தொடுக்கின்றார்கள். அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்களை காஃபிர்கள் என்று கூறி அவர்களை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஜிஹாதிலே கொள்கிறார்கள் ஜகாத்து கொடுக்க மறுத்த காரணத்தால். அப்ப ஜக்காத்து கொடுப்பது என்னை ஈமானிலே வைக்கும், இஸ்லாமிலே வைக்கும். ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒருவரை இஸ்லாமிலிருந்து ஈமானிலிருந்து வெளியேற்றிவிடும். அப்ப ஜக்காத்து கொடுப்பதால் என்னுடைய துன்யாவிலும் என்னுடைய செல்வத்திலே எனக்கு அதன் மூலமாக பறக்கத்திருக்கிறது, என்னுடைய ஆன்மாவுக்கு எனக்கு அதன் மூலமாக பறக்கத்திருக்கிறது, என்னுடைய கபரிலே அதன் மூலமாக எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது, ஆகிரத்திலே அதன் மூலமாக எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தமும் சொர்க்கமும் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவன் ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் அதனால் அவனுடைய அந்த செல்வம் அவனுக்கு துன்யாவிலும் பிரச்சனையாக ஆகிவிடும், கபரிலும் பிரச்சனையாக ஆகிவிடும், ஆகிரத்திலும் நிரந்தரமான பிரச்சனையாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை இன்றைய தினத்திலே நாம் மேலும் நம்முடைய ஈமானிலே புதுப்பித்துக் கொண்டு நம்முடைய செல்வத்திற்குண்டான ஹக்குகளை அதை முறையாக சரியாக கணக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதற்குரிய தேதியை, அரபி மாதத்தினுடைய தேதியை நாம் குறிப்பிட்டு அதை கொடுப்போம். அதுபோன்று நம்முடைய குடும்பத்தார்களிலே யார் செல்வ செழிப்போடு இருக்கின்றார்களோ, யாருடைய ஜக்காத்து கொடுப்பதற்குண்டான செல்வம் இருக்கிறது என்று பார்க்கிறோமோ, எந்த விதமான ஒரு முகதாட்சனை பார்க்காமல் அவர்களுக்கு அழகிய முறையிலே அவர்களுடைய செல்வத்திலே அவர்கள் மீது ஜக்காத் இருக்கிறது என்று நாம் அவர்களுக்கு நினைவூட்டுவோமாக, ஜக்காத்து கொடுக்கும்படி அவர்களை நாம் தூண்டுவோமாக. அப்படி அவர்கள் அலட்சியம் செய்யும் பொழுது ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தால் அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன எச்சரிக்கை தண்டனை இருக்கிறது என்பதையும் சொல்லி அவர்களுக்கு நாம் உணர்த்துவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் சொன்ன விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் நன்மையாக ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரு. அஸ்ஸலாமு அலைக்கும்.